The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 12, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உறவில் இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது பதத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு அ ச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர்.
Recorded in March 1966 in New York.
1966 வருடம் மார்ச் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
This is the clear bhasma number, you can note down, number 12 verse of the second chapter of Bhagavad Gita.
நீங்க இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது பதம்.
Now, I have already explained that because Sri Krishna is the Supreme Personality of Godhead, and because He has got clear vision, and because He has full knowledge, He cannot give us misdirection.
Krishnare Paramapurusha Bhagavan, avarukku telivana paarvai irukku, avar mulamayana arivudaiyavar, adanalae avar namakku thavarana valigaattathile kodukka mudiyadhu appindratha ஏற்கனவே நான்
விளக்கியிருக்கேன்.
என்ன அவர் கொடுத்திருக்காரோ அது பூர்ணமானது.
So we have to believe that in future, even after liberation, now one thing we must also explain, the liberation, the conception of liberation.
இப்ப எங்க விடுதலை அப்படின்றத பற்றின விளக்கத்தையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு.
There are different five kinds of liberation.
ஐந்து வகையான விடுதலைகள் இருக்கு.
One of them liberation is to become one with the Lord, one with the Supreme. That is called Sahajya Mukti. To merge into the existence of the Supreme.
அதுல ஒன்று சாயுஜ்ய முக்தி அப்படின்றது. அதாவது கடவுளுடன் ஒன்றாகி விடுவது, உச்சமான இருப்பில் கலந்து விடுவது.
That is also another. That is one of the five liberation. That is not the only liberation.
இது ஐந்து வகையான விடுதலைகளில் ஒன்று. இது மட்டுமே விடுதலை என்றது அல்ல.
That means we all individual beings, we are individual constitutionally.
அப்படின்னா இயல்பாகவே நம்ம எல்லாரும் தனித்தன்மை வாய்ந்தவங்க.
God is the father or creator or whatever, or the source of our life or source of our existence, whatever you like, you can say. So we have been created in that.
கடவுளே தந்தை அல்லது படைப்பாளி அல்லது உயிர்களுக்கு மூலமானவர் அல்லது எல்லா இறப்புக்கும் காரணமானவர், இந்த மாதிரி நம்ம விரும்புற மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். நம்ம அந்த விதத்துல தான் படைக்கப்பட்டிருக்கோம்.
ஏகோ பஹுஷ்யாம், God has become many. This is also Bhashyam of the Vedas, that many, all these many, we are also God.
ஏகோ பஹுஷ்யாம, அதாவது கடவுள் பலவாகி நம்மளும் கடவுளா இருக்கும். இதுவும் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
Just like the fire diffuses its sparks. This sparks coming out of the fire, it is the, they are also parts and parcel of the fire. Similarly, we are all parts and parcels of the Supreme.
உதாரணத்துக்கு நெருப்பில் இருந்து நிறைய பொறிகள் பரவுது. அந்த பொறிகளும் நெருப்போட ஒரு அம்சமே. அதே மாதிரி நம்ம எல்லாரும் அந்த உச்சமானவருடைய ஒரு அம்சம்.
He wanted to become many. He wanted to become many. So he has become many. And we are that many. So we are not different from God. We are not different from God. But because he wanted to become many, so we have become many.
இப்போ அவர் பலராகணும்னு விரும்புறார். அவர் பலரானார். நம்ம தான் அந்த பலர். அதனால நம்ம கடவுள்ல இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. ஆனால் அவர் பலரா ஆகணும்னு விரும்புறதுனால அந்த பலரா நம்ம இருக்கோம்.
Nothing is, when God wanted to become many, there must be some purpose behind this. Otherwise, why did he like to become many? He was one. One without second, that's our life. But why did he become many?
இப்போ இங்க கருத்து என்னன்னா, கடவுள் ஒருவரே, ரெண்டு பேர் அல்ல. அப்படி இருந்தவர் பலராகணும்னு விருப்பப்பட்டார். இப்போ பலரா இருக்கார். அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். ஏன் அவர் பலரானார்?
That is a question one must like to put, that why God became many? That answer is that because God is Satchidananda Vigraha, He is all pleasure. Therefore, without many, there is no pleasure.
அதனால ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்க விரும்பணும். அதாவது, ஏன் கடவுள் பலரானார்? பதில் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படின்னா அவர் சச்சிதானந்த விக்ரஹ, அப்படின்னா எல்லா இன்பத்தையும் உடையவர். அதனால தான் இன்பம் அப்படின்னு வேணும்னா அதுக்கு பல பேர் இருக்கணும்.
Just like here I sit down the whole day alone, but I become more active and more pleasing when you come.
இப்போ உதாரணத்துக்கு, நான் இங்கே நாள் முழுக்க தனியாகவே உட்காண்டிருந்தேன், ஆனால் நீங்கள் வந்த உடனே நான் அதிகமாக செயல்படவும் சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சிட்டேன்.
Whenever we want to enjoy some pleasure is not enjoyed alone. Pleasure is enjoyed with many.
எப்பெல்லாம் நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறோமோ, இன்பம் அப்படின்றது தனிமையாக அனுபவிக்கிறதல்ல, பல பேரோடு அனுபவிக்க வேண்டியது.
Now, God is by nature, His Anandamaya Vyasa, He is always full of pleasure, full of blissness. Now, if He wants to become many, it is His omnipotent, He can become many. Where is the objection there?
இப்போ கடவுள் இயற்கையிலேயே அனந்தமயோ வியாசாத், முழுமையான ஆனந்தத்தை உடையவர். இப்போ அவர் பலராகணும்னு விரும்புகிறார். அவர் அனைத்து சக்திகளையும் உடையவர் என்றதால அவர் பலராயிருக்கார். இங்க ஆட்சேபம் என்ன இருக்கு?
He can manifest himself in various. Just now we quoted a verse from Brahma Sangita, Advaita Achyuta Anadi Anantarupam. Anantarupam means unlimited forms.
அவர் பல ரூபங்களா தோற்றம் அளிக்க முடியும். இப்ப நம்ம பிரம்ம சம்ஹிதால இருந்து மேற்கோள் காட்டிருக்கோம், அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த ரூபம். அனந்த ரூப, அளவற்ற ரூபங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றே. அளவற்றவர்களா இருந்தாலும் அவர்கள் ஒருவராகவே இருக்காங்க.
Just like the sun, if you put here millions of pots, water pots, in every pot you will find the sun's reflection. But that millions of reflections, sun, does not mean the sun has lost his oneness. Sun is one.
இப்போ உதாரணத்துக்கு, கோடிக்கணக்கான பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வச்சாலும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தில் சூரியன் எல்லா பாத்திரங்கள்லையுமே தெரியும். சூரியன் பல பாத்திரங்களில் பிரதிபலிக்குதுன்றதுக்காக சூரியன் ஒன்று என்ற அந்த தன்மை இழந்து போயிடுறதில்லை. சூரியன் ஒன்றாவே தான் இருக்கு.
That is also a basic system that we are all reflection like that. So anyway, many forms of God is from the desire of God.
அதுவும் வேத முறைதான். நம்மளும் அந்த மாதிரி பிரதிபிம்பம் தான். அதனால எப்படி இருந்தாலும் இந்த பலர் கடவுளுடைய ரூபங்கள். இந்த கடவுளுடைய விருப்பங்கள் தான் இந்த ரூபங்களா இருக்கு.
Now, out of this, because God has got some desire, transcendental desire, to enjoy with many, He enjoys with His own energy, because He is all perfect.
இப்போ இந்த கடவுள் விருப்பங்களை கொண்டிருக்கிறதுனால அது உன்னதமான விருப்பமா இருக்கிறதுனால அவர் பலரோட அனுபவிக்கிறார். அவர் அவருடைய சொந்த சக்தி மூலமா அனுபவிக்கிறார். ஏன்னா அவர் பூர்ணமானவர்.
Just like if I want to enjoy life, I want a family, I want a wife, I want children, I want friends, I want servants. So I have to think before having a wife.
இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும்னு விரும்பினா எனக்கு குடும்பம் வேணும், எனக்கு மனைவி வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு நண்பர்கள் வேணும், எனக்கு சேவகர்கள் வேணும். அதனால மனைவியை அடையறதுக்கு முன்னாடி நான் சிந்திக்கணும்.
You see, because I am limited, so I think twice whether I am able to keep a wife, then whether I am able to maintain my children. These things are consideration.
ஏன்னா நான் எல்லைக்கு உட்பட்டவனா இருக்கேன். ரெண்டு முறையாவது யோசிக்கணும். என்னால மனைவியை வச்சு காப்பாற்ற முடியுமா, அவங்களை பராமரிக்க முடியுமா, குழந்தைகளை பராமரிக்க முடியுமா, இதை எல்லாத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளணும்.
Actually, in the present society, every young man is thinking like that. You see, whenever the question of marrying is there, they think like that. But that thinking is due to our imperfectness.
உண்மையில இன்னைக்கு சமுதாயத்துல ஒவ்வொரு இளைஞனும் திருமணம்ன்ற பேச்சு எழுத உடனே இப்படிதான் அவன் சிந்திக்கிறான். ஆனா இந்த சிந்தனைக்கு காரணம் அவன் குறைபாடு உள்ளவனா இருக்கிறது.
Because we are not all powerful, therefore we think like that.
ஏன்னா நம்ம எல்லா சக்திகளையும் உடையவர்கள் அல்ல, அதனாலதான் நம்ம அப்படி சிந்திக்கிறோம்.
But when we give the qualification to God that He is all powerful, omnipotent, so He can maintain any number of children or any number of wives. Otherwise, there is no meaning of omnipotent.
ஆனால் எப்ப நம்ம கடவுளுக்கு அனைத்து சக்திகளையும் கொண்டவர் என்ற தகுதியை கொடுக்கிறோமோ அப்போ அவரால் எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் எவ்வளவு மனைவியர்கள் இருந்தாலும் அவங்கள பராமரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவர் அனைத்து சக்திகளையும் உடையவர் என்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது.
Similarly, God has become many and He has got a plan behind this thinking of many.
அதே மாதிரி கடவுள் பலராயிருக்கார், அவர்கிட்ட அதுக்கான திட்டமும் இருக்கு.
Now, out of these many, if one wants to merge again into the existence of God, so God has no objection. God has no objection.
இப்போ இந்த பலர்ல மறுபடியும் கடவுளோட ஒருத்தர் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கடவுள் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது இல்ல.
Now from God we have become many. Now suppose I or you want that I don't want to keep myself as one of the many. I want to become one with you. If you like that, that is called sahajya mukti. So God does not deny it. All right. You merge into me.
இப்போ கடவுள்ல இருந்து நம்ம பலரா இருக்கோம். இப்ப நம்மள ஒருத்தர் அந்த பல பேர்ல ஒருத்தரா இருக்க விரும்பல அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த கடவுளோட இணையணும் அப்படின்னா அதுக்கு பேரு சாயுஜ முக்தி. அதனால கடவுள் அதை மறுக்கல, சரி நீ என்னோட இணைஞ்சிடு.
But that does not mean all other many is also merged into you.
ஆனா அதுக்காக அந்த பல பேரும் கடவுளோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்றது அல்ல.
That is because individually I want to merge into the existence of God. That does not mean all other many, because many means not only I myself. There are millions and billions and trillions of many. So if out of that trillion, billion, one wants to merge into the existence of God, the God has the all-powerful, why he should deny all life you merge it?
ஏன்னா தனிப்பட்ட முறையில நான் கடவுளோட இருப்புல இணையணும் அப்படின்னு விரும்புறேன்றதுக்காக அந்த பல பேரும் கடவுளோட இணையறாங்க அப்படின்றது அல்ல. ஏன்னா பல பேர்ன்றது நான் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இல்ல, யாரோ ஒருத்தர் கடவுளோட இணையணும் அப்படின்னா கடவுள் அனைத்து சக்திகளையும் கொண்டவர்ன்றதுனால அவர் ஏன் அதை நிராகரிக்கணும், சரி என்னோட இணைஞ்சிடு.
If you don't want to keep your individuality, if you want to merge into myself, all right, you are welcome. Jidathaman Prabhadante in the Bhagavad Gita, you'll find it. Anyone who wants me in any way, I fulfill his desire.
உன்னோட தனித்தன்மையோட நீ இருக்கணுமா அல்லது என்னோட நீ இணையணுமா எதுவா இருந்தாலும் உன்னை நான் வரவேற்கிறேன். ஏ தாமா பிரபத்தியந்தை, இந்த பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம். யாரா இருந்தாலும் எப்படி என்ன விரும்புறாங்களோ அப்படி அவங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்.
சோ தட் ஒன்னஸ் மார்ஜிங் இன்டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தட் இஸ் நாட் எ ஜெனரல் ரூல்.
கடவுளோட இருப்புல ஒன்றாக இணையிறது அப்படின்றது ஒரு பொதுவான விதிமுறை இல்ல.
That is a specific instance only. That if anyone wants to merge into the existence of God, he can do that. God has no objection. But if others, that does not mean that everyone as a rule merge into the existence of God. No. There are others.
குறிப்பா யார் ஒருத்தர் கடவுளோட இருப்பில் இணையணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க அதை செய்யலாம். கடவுளுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. அதுக்காக இது ஒரு பொதுவான விதிமுறை, எல்லாரும் கடவுளோட இருப்பில் இணைஞ்சாகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை.
Just like another example, you take it. Generally, this example is given that the rivers all flow into the sea. And they become one. Or the drop of the ocean water when put into the ocean, the drop of the ocean water loses its existence, is become one with the.
இங்க இன்னொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நதிகள் எல்லாம் கடல்ல போய் கலந்து ஒன்றாகி விடுகிறது. இப்போ அந்த கடல் நீர் அதனுடைய ஒவ்வொரு துளிகளும் அதனுடைய தனித்தன்மை இழந்து கடலாக ஒன்றாகி விடுகிறது. அது சரி.
That's all right. Now, if you have seen the ocean, there are always millions and millions of drops coming out by the dashing of the waves. You see? That is going on continually. And some of them again falling into the water. They lose the drop existence. But that does not mean that creation of drop is stopped.
இப்போ நீங்க கடலை பார்த்திருக்கீங்க. அங்க லட்சக்கணக்கான நீர்த்துளிகள் கடல் அலைகள் மோதும் போது அந்த கடல் நீர்ல இருந்து அந்த துளிகள் தனியா வருது. அது எப்பவும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுல சில துளிகள் மறுபடியும் அந்த கடல்லயே விழுந்துருது. அந்த துளிகளுடைய இருப்பை இழந்துடுது. ஆனா அதுக்காக அந்த துளிகள் உற்பத்தி ஆகிறது அப்படின்றது நின்னு போயிடுறது இல்ல.
Even from that example, you see, and because the river waters comes and submerges into the sea water, that does not mean all rivers have stopped. The rivers are there.
நதி நீர் எல்லாம் கடல்ல வந்து கலக்குதுன்றதுக்காக நதிகள் எல்லாம் நின்று போயிடுறது கிடையாது. நதிகள் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு.
Another example, now there are many aquatic animals within the water.
இன்னொரு உதாரணம், எத்தனையோ நீர்வாழி உயிரினங்கள் தண்ணிக்குள்ள இருக்கு.
They are also, now as the drop of the water emerges from the sea water and again merges into the sea water. So that is a nice example. But these fishes, these aquatic animals, they are also born in that water.
இப்போ நீர்த்துளிகள் கடல்ல கலந்து ஒன்றாகி மறுபடியும் நீர்த்துளிகளாகி மறுபடியும் அது கடல்ல கலக்குதுன்றது ஒரு நல்ல உதாரணம் தான். ஆனால் மீன்கள், இந்த நீர்வாழிகள், இவைகள்லாம் அந்த தண்ணியிலேயே பிறந்தது.
Nobody has given these aquatic animals from anywhere else. They have taken their birth from that water. They are also born of the water. Just like the drops of the water are also born of the water. Similarly, these living aquatic animals, they are also born of the water.
அது யாரும் வெளியிலிருந்து எங்கேயோ யாரோ கொண்டு வந்ததல்ல. அந்த உயிரினங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளேயே பிறந்தது. எப்படி அந்த நீர்த்துளிகளானது அந்த கடல் நீரிலிருந்து உற்பத்தியானதோ, அதே மாதிரி இந்த நீர்வாழிகளும் மிருகங்களும் அந்த கடலிலிருந்தே தோன்றியது.
Now, the drop of the water merges into the water and loses its existence. That does not mean there are others living entities within the water, millions and billions. They also lose their identity. They keep their identity.
இப்போ அந்த நீர்த்துளிகள் கடல்ல போய் கலந்துடுது அப்படின்றதுக்காக அந்த கடல்ல இருக்கக்கூடிய மற்ற உயிர்வாளிகளான இந்த நீர்வாளிகள் எல்லாம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் எல்லாம் அதனுடைய தனித்தன்மை இழந்துடுது அப்படின்றது அல்ல, அவைகள் தனித்தன்மையோடவே இருந்துட்டு இருக்கு.
So some of the living beings may merge into the existence of the god. That's called sajujjamiti. But there are many millions and millions and billions of Ananta. They want to keep their existence and enjoy the association of God. That is the difference between Jnani and Bhakta.
அதனால சில உயிர்வாளிகள் கடவுளோட இருப்பில் இணையணும் அப்படின்னு விரும்பலாம். அதுக்கு பேர் சாயுஜ முக்தி. ஆனால் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் அவங்களுடைய தனித்தன்மையோட கடவுளோட சங்கத்தில் அனுபவிக்கணும்னு விரும்புகிறாங்க. இதுதான் ஞானிகளுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம்.
The Jnani's ultimate end is Nidhed Brahmanusandhan. They want to become one with the Supreme.
ஞானிகளோட இறுதி குறிக்கோள் என்னன்னா அவங்க அந்த உச்சமானவரோட ஒன்றாகி விடணும் அப்படின்றதுதான்.
He does not. The Jnani does not want to keep himself separately from the Supreme. He wants into the Maji.
You mean the Jnani Yogi?
Jnani, yes. Jnani. Jnani, not Yogi.
அவங்க எப்பவுமே உச்சமானவர்கள் இருந்து தன்னை தனித்தன்மையோடு வச்சுக்கணும் அப்படின்றத அவங்க விரும்புறது இல்ல.
Jnani. Jnani means philosophers, empiric philosophers.
ஞானி அப்படின்னா தத்துவவாதிகள், அனுபவபூர்வமான தத்துவவாதிகள்.
Brahma, Brahmavadi, those who want to merge into the existence of Brahma, they are called Jnani.
Brahmavadigalnu sollalam. Yarellam Brahmanla inayanum appdinu virumbraangalo avangalukku peru Jnani.
And those who meditate on God within himself, they are called Yogis. This is general definition.
Mattrum kadavula thanakkulliye dhyanikkakoodiyavargalukku peru Yogigal. Idu poduvana varaiyarai.
And those who worship the Supreme as personality of Godhead, they are devotees.
மற்றும் யாரெல்லாம் முழுமுதற் கடவுளை வழிபடுறாங்களோ அவங்க பக்தர்கள்.
Jnani, Yogi and Bhakta.
Bhakta.
J-N-A-N-I. Jnani. Jnani. The spelling is Jnani. The Supreme Truth is Brahma, Paramatma and Bhagavan.
Purana Unmai abindrathu Brahman, Paramatma matrum Bhagavan.
The Supreme Truth. Now, according to, because we have already explained that each and every individual being has got his individual minute quantity of independence. God has given us.
ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனுக்கும் தனிப்பட்ட சிறிதளவு சுதந்திரம் இருக்கு அப்படின்றத ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். கடவுள் நமக்கு அதை கொடுத்திருக்கார்.
Now, by our independence, I may accept as the Supreme personality of Godhead, I may accept him that the all-pervading super soul, and I may accept him that the all-pervading Brahma, impersonal Brahma Jyoti, the Falgen.
இப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தினால நான் முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது எங்கும் பரவி இருக்கும் பரமாத்மாவை நான் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா எங்கும் பரவேறக்கூடிய பிரம்மனை நான் ஏற்றுக்கொள்ளலாம், அருவமான பிரம்மச்சோதி. இவை எல்லாமே பூரண உண்மைக்கு பொருந்தக்கூடியது.
Now it depends on my discretion whether I want to merge into the existence of the Lord, whether I want to keep my individuality and associate with Him as friend, as father and mother, as wife, just like we have got relations. So that depends on my discretion.
இப்போ நான் கடவுளோட இருப்பில் ஒன்றாய் இணைந்து விடணுமா, அல்லது நான் தனித்தன்மையோடு இருந்து கடவுளோட சங்கத்தில் அவருடைய நண்பனா, அவருடைய தந்தையா, அல்லது அவருடைய மனைவியா, இது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள் மாதிரி அவருடைய சங்கத்தில் இருக்கணுமா, அது என்னுடைய விவேகத்தை பொறுத்தது.
பட் நவ கம்பரேட்டிவ்லி இஃப் வி ஸ்டடி தட் இஃப் வி மர்ஜ் இன்டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், அட்லீஸ்ட் இன் தி ஒபீனியன் ஆஃப் தி பக்தர்ஸ், தட் இஸ் நாட் அக்செப்டபிள், தட் இஸ் நாட் அக்செப்டபிள்.
இப்போ ஒப்பிட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, கடவுளோட ஒன்றாய் இணையிறது அப்படின்றது குறைஞ்சபட்சம் பக்தர்களுடைய கருத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படுறதல்ல.
They know that the God has created me as individual being, so he has got some purpose.
அவங்களுக்கு தெரியும், கடவுள் என்ன ஒரு தனிப்பட்ட ஜீவனா உருவாக்கி இருக்கார் அப்படின்னா அதுக்காக ஒரு நோக்கம் இருக்கு.
And because He has created me for some purpose, I must fulfill that purpose.
படைக்கப்பட்டதோட நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்.
Now, I can give you another crude example. From the mother, suppose a few children, a half a dozen children has come.
இப்போ நான் ஒரு பண்படாத உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு தாய் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆறு குழந்தைகள் இருக்காங்க.
Now, what is the intention of the mother or the father, mother or father sent to, who has taken the responsibility of the children, they want to be happy. Otherwise, why people are taking so much trouble whole day for maintaining their children? There is some happiness.
அந்த குழந்தைகளை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அந்த தாயோட அல்லது தந்தையோட உள்நோக்கம் என்னவா இருக்கும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன் நாள் முழுக்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த குழந்தைகளை பராமரிக்கணும், கண்டிப்பா அதுல ஏதோ சந்தோஷம் இருக்கு.
Nobody wants to take so much trouble, but at home, because there is some happiness by seeing the children,
பொதுவா யாருமே எந்த தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. ஆனா வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களை பராமரிக்கிறோம் அப்படின்றதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் அவங்க அவ்வளவு தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க.
Now, if one of the children requests the mother, "Mother, you have given birth to me, but I find my life very troublesome. Better you again put me in your belly."
அதே சமயத்தில் குழந்தைகளுடனான வாழ்க்கை அப்படின்றதும் தொல்லைக்குரிய விஷயம்தான். இப்போ ஒரு குழந்தை அம்மா கிட்ட வந்து, "அம்மா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தொல்லை நிறைந்ததா இருக்கு, அதனால திரும்ப உங்களுடைய வயிற்றுக்குள்ளேயே என்ன வச்சிருங்க."
Is it a good proposal? It is not at all a good proposal.
இது ஒரு நல்ல ஆலோசனையா? இது நல்ல ஆலோசனையே கிடையாது.
That is a disappointment.
அது மன உடைச்சலை கொடுக்கும்.
Oh, the mother said, "Oh, my dear son, you are in trouble, therefore you want to come again into my village. You want to merge into my existence again. Well, the mother is unable, she cannot do that. But if such kind of request is made to the Supreme Lord, he can accept that."
அம்மா சொல்லுவாங்க, ஓ எனது அருமை மகனே, நீ பிரச்சனையில் இருக்க, அதனால தான் நீ மறுபடியும் என்னுடைய வயிற்றுக்குள்ள வரணும்னு விரும்புற, என்னோட நீ இணைஞ்சிடணும்னு விரும்புற." இங்க அந்த தாயால அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் இதே வேண்டுகோளை முழுமுதற் கடவுள் இடத்துல முன் வச்சா அவரால் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு சாத்தியம் இல்லைன்றது எதுவுமே இல்லை. சரி, என்னோட நீ இணைஞ்சிடணவா, வா, நான் உன்னை எடுத்துக்கிறேன்.
பட் தி திங் இஸ், வெதர் தி சன் who requests the mother or the father like that, he is same person. The same son.
ana inga karuthu enna na yaar anda vendugola vidukrano anda thai kitta aladhu thandai kitta anda madri avan buddhisaliya avan paithiyam.
The intelligent son will think, well, my father and my mother, they have brought up me. They have begotten me, they have given us our life, all life. Let us serve our parents. Let them be happy, our activities, this or that. So that is the natural way.
ஒரு புத்திசாலி மகன் எப்படி சிந்திப்பான்னா, என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு பிறவியை கொடுத்து என்னை வளர்த்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, அதனால என்னுடைய பெற்றோர்களை நான் சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய செயல்கள் மூலமா அவங்க திருப்தி அடையணும், அவங்களுக்கு நான் சேவை புரியணும், இதுதான் ஒரு இயற்கையான நிலை.
So because God has created us in so many individual living entities, we are all parts and parcels, just like father and son and mother and son, sons and are the parts of the body of the mother. We get this body from mother's body.
தாயின் உடல்ல இருந்து நமக்கு உடல் கிடைக்கிறதால நம்முடைய உடலானது தாயோட உடலோட ஒரு அம்சம். அதே மாதிரி பரமபுருஷ பகவான் நம்ம எல்லா உயிர்வாளிகளையும் படைச்சவர், நம்ம அவரோட ஒரு அம்சம். இதுதான் உண்மை.
Similarly, you will find in Bhagavad Gita also that this material nature is the mother. And the Lord is the father, and the father is giving seed into the womb of the mother, and we have all come out from it. We have got this material body.
இத நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம். ஜட இயற்கைன்றது தாய், பகவான் தந்தை, தந்தையான பகவான் தாயோட கர்ப்பத்துல விதை கொடுக்கிறார், அதன் மூலமா நம்ம எல்லாரும் இங்க பௌதிக உடலை பெற்றிருக்கோம்.
Similar thing. Now, this point that to merge into the existence of the Supreme Lord, if it is proposed by some individual soul or individual living entity, that can be accepted by the Lord. Sajujya Mukti. That is not very difficult.
ஒரு தனிப்பட்ட ஜீவன் முழுமுதற் கடவுளோட இருப்பில் ஒன்றாய் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அது கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படுது. சயுஜ்ய முக்தி, அது கடினமானது ஒன்றும் அல்ல.
But the thing is, whether we should think like that, whether it is good for us.
ஆனா உண்மையிலேயே அது நமக்கு நல்லதா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
That is my choice.
அது நம்ம கொடுத்துடக்கூடிய வாய்ப்பு.
If I want to merge, you follow me what I say. If I want to merge into the existence of God, just like if your son wants again to merge into an existence, because you are a human being, it is not possible for you. But it is not impossible for God.
உங்களுடைய மகன் உங்களோட திரும்ப இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அது உங்களால சாத்தியம் இல்லாதது. ஆனா அதே விருப்பத்தை கடவுள் முன்னாடி ஒரு ஜீவன் வைக்கும் போது கடவுளுக்கு சாத்தியம் இல்லைன்றது எதுவும் கிடையாது.
God can accept, all right, you want to merge unto me, all right, come on, I accept it.
அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, நீ என்னோட இணையினமா, வா, நான் ஏற்றுக்கொள்றேன். அவருக்கு அது சாத்தியம் இல்லைன்றது இல்ல.
So that is not impossible. So that merging into the existence of God, there is a liberation like that. But that is not the ultimate.
அதனால கடவுளோட இருப்புல இணையறது அப்படின்ற அந்த விடுதலை இந்த மாதிரி தான். ஆனா அது இறுதி குறிக்கோள் அல்ல.
ஐ வாண்ட் டு ஸ்பீக் தேர் இஸ் இன்
நீங்க சொல்றீங்க ஞானிகள் சாஸ்திரங்களை படிக்கிறதால விடுதலை அடையறதா?
Yes.
ஆமா.
But there are other individuals who may not agree with that kind of salvation or liberation.
மற்ற தனிப்பட்ட ஜீவன்களும் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரியான விடுதலையை ஏற்றுக்கொள்றதில்லை.
They want to keep their individuality and enjoy the supreme personality of Godhead's company, just like Arjun.
அவர்கள் அர்ஜுனனை போல அவங்களோட தனித்தன்மையோடவே இருந்து முழுமுதர் கடவுளோட உறவுல இருக்கணும்னு விரும்புறாங்க.
In the fourth chapter, you will see that Arjuna, when Sri Krishna said to Arjuna that this system of yoga was first explained to the sun god.
நான்காவது அத்தியாயத்துல நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் அர்ஜுனிட்ட சொல்றார், இந்த யோக முறையை சூரிய தேவனுக்கு நான் உபதேசிச்சேன் அப்படின்னு.
Now then Arjun inquired, how is that you are my contemporary, how you say that you have advised or instructed this yoga system to sun? That means crores and crores, means millions and billions of years before. How is that? There is a very same question.
அப்ப அர்ஜுன கேக்குறான், எப்படி அது? நீங்களும் என்னோட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க கூடியவர், நீங்க சூரிய தேவனுக்கு இந்த யோக முறையை உபதேசிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அது பல கோடி கோடி கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, எப்படி அது? இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி.
Now, in that question, the Lord answered, my dear Arjuna, yourself and myself, we took birth many times, but you have forgotten, I have not forgotten.
பகவான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, நீயும் நானும் பல முறை பிறந்திருக்கோம், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நான் எதையும் மறக்கல.
Now here, you see, because Arjuna has taken up that transcendental belief that he wants to keep with the company with the Lord. So if anyone wants to keep company with the Lord, he is welcome.
இங்க நீங்க பார்க்கலாம், அர்ஜுனன் கிருஷ்ணருடனான அந்த உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அதனால எப்பவுமே அவனுடைய தனித்தன்மையை கடவுளோட சங்கத்திலேயே வைக்கணும்னு அவன் விரும்புறான். அதனால யார் ஒருத்தர் இந்த மாதிரி கடவுளுடனான சங்கத்துல விரும்புறாங்களோ அவங்க எப்பவும் வரவேற்கப்படுறாங்க.
There are five different kinds of relation with God. Shanta, Dasya, Shakya, Vatsala, I think I gave you one there.
ஐந்து வகையான உறவுகள் இருக்கு கடவுளோட. சாந்த, தாஸ்ய, சாக்ய, வாத்சல்ய, மாதுரிய. ஐந்து வகையான விடுதலை என்னன்றத நீங்க ஆங்கிலத்துல சொல்ல முடியுமா? ஆமா, நான்
சொல்றேன்.
ஒன்னு கடவுளோட இணையறது. கடவுளோட இணையறது அப்படின்னா அது பேரு சாயுஜ முக்தி. ஆங்கிலத்துல சொல்லுங்க. ஆங்கிலத்துல ஒன்றாகிறது.
சாயுஜ முக்தி மீன்ஸ் லிபரேஷன் பை பிகமிங் ஒன் வித் தி லார்ட்.
சாயுஜ முக்தி அப்படின்னா கடவுளோட ஒன்றா இணையிறது. ரெண்டாவது என்ன? நான் உங்களுக்கு விளக்குறேன். முக்தி
மீன்ஸ் லிபரேஷன்.
முக்தி அப்படின்னா விடுதலை.
முக்தி மீன்ஸ் நவ் யூ இன் எகோயிஸ்டிக் கண்டிஷன் வித் திஸ் மெட்டீரியல் பாடி. நவ் முக்தி மீன்ஸ் when we shall be liberated from the material existence and we shall get our spiritual life proper. That is called mukti.
இப்போ நம்ம எல்லாரும் அகங்காரத்துடனான இந்த பௌதிக உடல்ல பந்தப்பட்ட நிலையில இருக்கோம். முக்தி அப்படின்றது எப்ப நம்ம இந்த பௌதிக இருப்பில் இருந்து விடுதலை அடைந்து முறையான நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றோமோ அதுக்கு பேரு முக்தி.
Just like a person is suffering from disease, fever. Now when he is out of fever is attacked, he is called mukta. Roga mukta. Roga mukta means he is free from the disease.
உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வியாதி இருக்கு, அவருக்கு ஜுரம் இருக்கு, அதனால அவரை துன்பப்பட்டு இருக்கார். இப்போ அந்த துன்பத்திலிருந்து அந்த ஜுரத்திலிருந்து அவர் விடுபட்டு இருக்கார் அப்படின்னா அவர் முக்தா, ரோக்யா முக்தா. ரோக்யா முக்தா அப்படின்றது வியாதியிலிருந்து குணமடைஞ்ச நிலை.
Similarly, mukti means because we are now encumbered with this material body. As soon as we become free of this material conception of life, that is called mukti.
அதே மாதிரி முக்தி அப்படின்றது இப்ப நாம இந்த பௌதிக உடலால பந்தப்பட்டிருக்கோம், இந்த பௌதிகமான எண்ணம் கொண்ட இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட்ட உடனே அதுக்கு பேரு முக்தி.
That is called Brahmabhuta.
அதுக்கு பேரு பிரம்மபூதா.
பிரம்மபூதா. Generally, Dr. Mishra is teaching this, that you, what you think of yourself, what I have, I'm not this body. That is the whole process of this teaching.
பொதுவா டாக்டர் மிஸ்ராவும் இததான் போதிக்கிறார். அது என்னன்னா, நான் என்ன, நான் இந்த உடல் அல்ல. அதுதான் போதனைகளுடைய மொத்த வழிமுறையுமே.
So, we have already discussed, and the same point is being discussed nicely in Bhagavad Gita, that we are not this body.
So, இதை ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். இந்த கருத்து பகவத் கீதையில மிக அருமையா விவாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம இந்த உடல் அல்ல அப்படின்றது.
Our material identification is wrong. We have come to that point, come to that stage, you see, that I am not this body. And because I am not this body, therefore, I have no connection with this world. Because my connection with this world is due to my body.
நம்முடைய பௌதிகமான இந்த அடையாளங்கள் தவறானது. நாம் அந்த கருத்துக்கு வரணும், நாம் அந்த நிலைக்கு வரணும். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த உலகத்தோட தொடர்பில் இல்லாதவன். என்னுடைய இந்த உலகத்துடனான தொடர்புன்றது இந்த உடலால. ஒரு பெண்ணை நான் என்னுடைய மனைவின்னு கருதுறேன், ஏன்னா உடல் சம்பந்தமான உறவு இருக்கிறதுனால.
I consider somebody my son because bodily connection. I consider this town, this country, my country because my body has grown up from this land. So in this way, as soon as one becomes free from the conception of identification of this body, he becomes a liberated soul.
யாரோ ஒருத்தர் என்னுடைய மகன் அப்படி நான் கருதுறேன், ஏன்னா இந்த உடல் சம்பந்தமான தொடர்பு. இந்த நகரத்தை, இந்த நாட்டை என்னுடைய நாடுன்னு நான் கருதுறேன், ஏன்னா இந்த உடல் இந்த நாட்டில் இந்த பூமியில வளர்ந்ததுனால. இந்த விதத்துல எப்ப ஒருத்தர் நான் இந்த உடல் அப்படின்ற அந்த அடையாளத்திலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு வெளில வராரோ, உடனே அவர் விடுதலை அடைந்த ஆத்மாவாகிறார்.
Therefore, we find in Bhagavad Gita and the later chapters that as soon as one emerges out from this conception, he is prasannatma. Oh, I have no responsibility.
அதனாலதான் பகவத்கீதையினுடைய வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நீங்க பார்க்கலாம், எப்ப ஒருத்தர் எப்படிப்பட்ட எண்ணங்கள்லிருந்து வெளிப்பட்டு வராரோ அவர் பிரசன்னாத்மா. ஓ, எனக்கு எதுவும் பொறுப்புகள் கிடையாது, எனக்கு எந்த பொறுப்பும் இப்ப இல்ல.
பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கதி. As soon as he is liberated, just like a man free from the attack of fever or any disease, when he is recovered, he finds himself happy. Oh, now my disease is now gone. I am happy.
Brahmaputa prasanna atma na sochati na kankshati. Avar vidudalai adanja udane, eppadi oru vyadhiyasthan vyadhiyilirundu vidupatta udane avan sandoshathai unarrano, oh, ippa na vyadhiyilirundu gunamaayiten, na sandoshama iruken.
Similarly, as soon as we come to the spiritual understanding of our existence, then our life will be joyful. That is the sign.
அதே மாதிரி நம்முடைய இருப்பை ஆன்மீக நிலையில நம்ம புரிந்து கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பமயமானதா இருக்கும். அதுதான் அதுக்கான அடையாளம்.
Whether a man is freed from this material existence, mukti. Mukti can be achieved even in this life.
Mukti abindrathu indha vaalkiyile kuda nam adaiya mudiyum.
Mukti. Mukti, it is a question of conviction. Now we are convinced fondly that I am this material body.
அது நம்ம எவ்வளவு உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் இந்த பௌதிகமான உடல் அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கோம்.
And as soon as I gave you the other day the example of Socrates, he was convinced that I am not this body. So he was offered poison. He gladly took it. Well, what is that? I can take it. Because yes, then he is Mukta Purush.
இன்னொரு நாள் நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். அந்த சாக்ரட்டிஸ் நான் இந்த உடல் இல்லை அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். விஷம் கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு, ஓ என்னது நான் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவரை குடிச்சிட்டார். ஏன்னா அவர் விடுதலை அடைந்த ஆத்மா. அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க என்ன கொல்லணுமா கொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதுதான் விடுதலைன்றது.
Now this liberation is divided into five. There are five consciousness. One of the liberation is to merge into the existence.
இப்போ விடுதலை அப்படின்றது ஐந்து வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஐந்து வகையான விடுதலை இருக்கு. அதுல ஒண்ணு பூரண உண்மையோட ஒன்றா இணைந்து விடுறது.
Our birth was from the Supreme Absolute. Now, after liberation, we merge into the existence of the Supreme. That is called Sajujya Mukti.
நம்முடைய பிறப்புன்றது அந்த பூரண உண்மையிலிருந்து வந்தது. இந்த விடுதலைக்கு அப்புறம் அந்த உச்சமானவரோட ஒன்னா இணைந்து விடுறது. அதுக்கு பேரு சாயுஜ்ய முக்தி.
Now, besides the Sajujya Mukti, there are other five mukti with the Vaishnava Sampradaya or the devotees, the Lord's devotees, they accept. They practically, those who are pure devotees, they do not want any kind of mukti.
இந்த சாயுஜ்ய முக்தி இல்லாம வேறு ஐந்து வகையான முக்திகள் இருக்கு. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தால பக்தர்களால பகவானுடைய தொண்டர்களால அது ஏற்றுக்கொள்ளப்படுது. நடைமுறையில தூய பக்தர்கள் எந்த முக்தியுமே விரும்புறது கிடையாது.
They do not even they are offered. They are simply after the service of the law. They are prepared to suffer any kind of suffering. They are not affected by all those suffering.
அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டாலுமே அவங்க அதை விரும்புறது இல்லை. அவங்க வெறுமனே பகவானுடைய தொண்டு மட்டும்தான் விரும்புறாங்க. எந்த வகையான துன்பங்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. ஆனாலும் அந்த துன்பங்களால அவங்க பாதிக்கப்படுறதில்ல.
What they want, pure devotee, they want that I must serve the Supreme Lord. That is their mission.
அப்ப அவங்களுக்கு என்னதான் தேவை தூய பக்தர்களுக்கு? அவங்களுக்கு தேவையெல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சேவை புரியணும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள்.
So anyway, these bhaktas are the devotees of the Lord. For them, there are other four kinds of mukti. And what is that? This is Sajujya Mukti, to become one with it. Now, then Sarupa, Sarupa Mukti.
எப்படி இருந்தாலும் பக்தர்களுக்குன்னு பகவானுடைய சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு இன்னும் நாலு வகையான முக்திகள் இருக்கு. அது என்னன்னா சாரூபிய முக்தி.
சாரூப முக்தி மீன்ஸ் the spiritual body becomes, as the features of the spiritual body becomes just like the Supreme Lord.
Sarupya Mukti அப்படின்றது அந்த ஆன்மீக சரீரத்தினுடைய தன்மைகள் எல்லாமே முழுமுதற் கடவுளோட இதை போலவே இருக்கும்.
Yes, just like Narayan has got four hands with Sankha Chakra Gada Padma and the lotus flower, corn cell, club and wheel. So everyone who takes that Sarupa Mukti just like his feature of the body becomes just like the Lord.
உதாரணத்துக்கு நாராயணர் இருக்கார். நாராயணருக்கு நான்கு கரங்கள் இருக்கு, சங்க சக்ரா கதா பத்மா தாங்கி இருக்கார். அதனால் யாரெல்லாம் சாரூபிய முக்தி அடைகிறாங்களோ அவங்களுக்கும் நாராயணரை போலவே அதே மாதிரியான சரீரம், அதே மாதிரி தன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் சாரூபிய முக்தி.
This is called Sarupa Mukti.
And,
Mukti. Mukti. And three, two I explained. Sarujya and Sarupa. Then Salokya.
Adutthadu Salokya.
Salokya. Salokya means one can get habitation, residence. In the same planet where God is there. That is Salokya.
Salokya. அப்படின்னா அந்த விடுதலை அடையக்கூடியவர்களுக்கு பகவான் வாழக்கூடிய அதே ஆண்டத்தில் அவங்களுக்கும் வாழ்றதுக்கான இடம் இருக்கு. அதுக்கு பேர் சாலோக்யா.
Next is Shasti. Shasti. S-A-R-S-T-I. Shasti. Shasti means to get the same opulence. Have I already explained opulence? He gets all the opulences as the Lord has got. He becomes so, as good as Lord, becomes so powerful. You see, this is called Sarsti.
அடுத்தது Sarsti. Sarsti அப்படின்னா ஒரே மாதிரியான ஐஸ்வர்யங்களை பெறுறது. ஐஸ்வர்யங்கள் பற்றி ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன். அந்த முக்தியை அடையக்கூடியவர் கடவுளுக்கு என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள் இருக்கோ எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவரும் அடைகிறார். அவர் கடவுளைப் போலவே ஆயிடுறார், மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஆயிடுறார். அதுக்கு பேரு சார்ஸ்ரீ.
அண்ட் தி லாஸ்ட் இஸ் சாமிப்யம். சாமிப்யம் மீன்ஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் தி கம்பெனி ஆஃப் தி லார்ட். ஜஸ்ட் லைக் அர்ஜுன். அர்ஜுன் இஸ் ஆல்வேஸ் whenever லார்ட் டேக்ஸ் இஸ் இன்கார்னேஷன், அர்ஜுன் இஸ் தேர். அர்ஜுன் இஸ் தேர். சாமிப்யம் இஸ் தென் நெவர் செப்பரேட்.
சாமிப்யா கடைசியாது. சாமிப்யா அப்படின்னா எப்பவுமே பகவானுடைய சங்கத்திலே இருக்கிறது. உதாரணத்துக்கு அர்ஜுனன் எப்பெல்லாம் கடவுள் அவதரிக்கிறாரோ அப்பெல்லாம் அர்ஜுனனும் கூடவே அவதரிக்கிறான். எப்பவும் அவங்க பிரியறதே இல்லை.
Just like husband and wife, never separated. You see, or the father and the son. Of course, nowadays the question is different, but generally the family members, they all remain together.
கணவன் மனைவி மாதிரி அல்லது தந்தையும் மகனும் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அது பொருந்தாம கூட போகலாம், அது வேற. ஆனா பொதுவா குடும்ப உறுப்பினர்கள் எப்பவும் ஒன்றாவே இருப்பாங்க.
சாமிப்யம் and the father and the boys and the wife, they remain together. So there is சாமிப்ய முக்தி. சாமிப்ய முக்தி means to remain always as associate
சாமிப்யா. மற்றும் தந்தை மகன்கள் மனைவி எல்லாரும் ஒன்றாவே இருக்கிறது எப்பொழுதும். சாமிப்யா முக்தி அப்படின்னா எப்பவும் கடவுளோட சங்கத்திலேயே இருக்கிறது. அதுக்கு பேரு சாமிப்யா முக்தி.
They keep their individuality.
இந்த மாதிரியான ஐந்து வகையான முக்திகள் இருக்கு. இங்க விளக்கம் என்ன அப்படின்னா விடுதலைக்கு அப்புறமும் ஒவ்வொரு ஜீவனும் அவங்களுடைய தனித்தன்மையோடவே இருந்துட்டு இருக்காங்க.
Just like as associate of the Lord, as resident of the Lord's planet, or to have the bodily features of the Lord in so many ways, and one can merge into the existence of the Lord. That is also accepted.
இது எப்படினா கடவுளோட சங்கத்திலே இருக்கிறது அல்லது கடவுளோட அண்டத்திலே கடவுளோட வாசஸ்தலத்திலே வசிக்கிறது, கடவுளுடைய உடலை போலவே அதே தன்மைகளை கொண்டிருக்கிறது. இது மாதிரி பல விதத்தில் ஒருத்தர் கடவுளோட இருப்பிலையும் ஒன்றாக இணைய முடியும், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
So simply merging into the existence of God, that is not the only liberation. That is one of the liberations.
கடவுளோட இருப்பில் இணையிறது அப்படின்றது அது மட்டுமே விடுதலை கிடையாது, விடுதலைகள் அதுவும் ஒன்று.
But the devotees of the Lord, they do not accept such kind of, they do not want to merge, they want to enjoy the company. That is the difference which I have.
ஆனால் பகவானுடைய பக்தர்கள் இப்படிப்பட்ட விடுதலையை ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க கடவுளோட இணையனவனும் விரும்புறதில்லை. அவங்க எப்பொழுதுமே கடவுளோட சங்கத்துல அனுபவிக்கணும். அதுதான் பக்தர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு பேருமே விடுதலை அடைறாங்க. கடவுளோட இணைகிறதுன்றதும் விடுதலை
தான்.
தனித்தன்மையோட கடவுளோட சங்கத்துல அனுபவிக்கிறதுன்றதும் விடுதலை தான். ரெண்டுமே விடுதலை தான்.
Therefore, may I say that the four last ones are what you call the demigods.
அதனால தான் மற்ற நான்கு பேரும் தேவதேவதாக்கள்னு அழைக்கப்படுறாங்களா?
No, demigods, they are not liberated.
இல்ல, தேவதேவதாக்கள் விடுதலை அடைந்தவங்க கிடையாது.
No.
ஓ, அவங்க விடுதலை அடைந்தவங்க இல்லையா?
Demigods, they are just like delegated officers for maintaining this material existence.
இல்ல, தேவதாக்கள் அப்படினா அவங்க இந்த பௌதிக பிரபஞ்சத்தை பராமரிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட அலுவலர்கள்.
Just like sun is a demigod. Sun, the moon is a demigod.
உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் இவங்க எல்லாம் தேவர்கள்.
And what about the masters who are working?
செயல்பட்டு இருக்கக்கூடிய எஜமானர்களை பற்றி?
மாஸ்டர் இஸ் தி லார்ட்.
எஜமானர் அப்படின்னா கடவுள்.
Yeah, but there are different masters of higher degree that you were calling, you were mentioning before. Some of different degrees who are working.
Yes, they.
ஆனா நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க, வேறுபட்ட நிலைகள்ல வேறுபட்ட எஜமானர்கள் வேறுபட்ட லோகங்கள்ல செயல்பட்டு இருக்கிறதா?
Different degrees, just like everyone is servant of the Lord.
வேறுபட்ட நிலை, ஆனாலும் எல்லாருமே கடவுளுடைய சேவகர்கள்
தான். Take for example the sun, the chief living entity or the chief man or chief living being in the sun planet. Now his position and my position, there is a vast difference.
உதாரணத்துக்கு சூரியன் அவருடைய அண்டத்துல ஒரு உச்சமான உயிர்வாளியா, முதல் உயிர்வாளியா அங்க இருந்துட்டு இருக்கார். இப்போ அவரோட நிலைக்கும் என்னோட நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் அந்த லோகத்தையே பராமரிச்சிட்டு இருக்கார். அங்க உச்சமான ஒரு ஜீவனா அங்க இருந்துட்டு இருக்கார். அவரோட நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்தது இங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஜான்சனோ அல்லது வேற யாரோட நிலையை காட்டிலும்.
So that degree of power does not make him that he is God.
அவர் அவ்வளவு சக்தி படைச்சிருக்கார் அப்படின்றதுக்காக அவருடைய சக்தியானது அவரை கடவுள் ஆக்கிறது கிடையாது.
He is not God. He is also servant of God. Anyone, even Brahma. Anyone.
அவர் கடவுள் அல்ல, அவரும் கடவுளுடைய சேவகன் தான். யாரா இருந்தாலும் பிரம்மதேவர் கூட.
There is a person is Chaitanya Charitamrita. Ekala Ishwar Krishna Arsa Bhripta. The individual living entities, there are so many, multi, but all of them, they are servant of the Lord.
Chaitanya Charitamritathile oru padam irukku, ekale Ishwara Krishna ara sabha brithya. Ovvoru thanippatta jeevangalum nariya kodi kanakana jeevangal irukku, avanga ellarume kadavuludaiya sevagargal dhaan.
then maybe the position may be upper and lower in different degrees. But that does not make them equal with the Lord. The Lord is different.
அவங்களுடைய நிலை அவர்களுக்கு இடையில உயர்ந்து தாழ்ந்து இருக்கலாம், வேறுபட்ட நிலைகளில். ஆனால் அதுக்காக அவங்க கடவுளோட சமமாயிடுறாங்கன்றது கிடையாது. கடவுள் அப்படின்னா அவர் வேற.
That is also mentioned in the Patanjali Yoga system. Lord is supreme. He is the great. He is the greatest. Asamanta. Nobody is equal with him. And nobody is greater than him. That means nobody is equal with him, nobody is greater than him, that everybody is lower than him.
பதஞ்சலி யோகா முறையிலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த உச்சமான பகவான்றவர் மிக உயர்ந்தவர், எல்லாத்த விட உயர்ந்தவர், அசம ஒருத்தவா. யாரும் அவருக்கு சமமானவர் கிடையாது, யாருமே அவரை விட உயர்ந்தவரும் கிடையாது. அப்படின்னா யாரும் அவருக்கு சமமாவோ உயர்ந்தவர்களோ கிடையாது, எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படைந்தவர்கள்
தான்.
உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா?
Yes, and you were using the other day very often the name of the many gods.
இப்போ நீங்க அடிக்கடி தேவர்களுடைய பெயரை பயன்படுத்துறீங்க, அதனால தான்
demigods are just like you and me. Demigods just like you and me. But they have got a degree of power than
தேவர்கள். அவங்க எப்படின்னா உங்களையும் என்னையும் மாதிரி. ஆனா உங்களையும் என்னையும் விட அவங்க அதிகம் சக்தி படைத்தவங்க. இப்ப நீங்க சொன்னீங்க சூரியன் சொல்லி. ஆமா, சூரியனும் உயிர் வாழிதான். சூரியன்றது ஒரு அண்டமாச்சே. சூரியன்றது ஒரு அண்டம், ஆனாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடியவரும் அங்க இருக்கார்.
And up, you see, it is a ball. But in this ball, there are so many controlling deities here also. President Johnson, Prime Minister of India, this and that and so many things. But when you go up, you see, just like a ball.
அங்கே கட்டுப்படுத்துறவரும் இருக்கார். உதாரணத்துக்கு இந்த அண்டத்தை எடுத்துக்கோங்க. நீங்க மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பந்து மாதிரி தெரியும். ஆனா இந்த பந்துக்குள்ள எத்தனையோ பேர் கட்டுப்படுத்துறவங்க இருக்காங்க. இங்க ஜனாதிபதி ஜான்சன் இருக்கார், இந்தியாவோட பிரதம மந்திரி இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர். ஆனா நீங்க அது மேல போய் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பந்து மாதிரி தான் தெரியும்.
So when you come here, you find similarly from the distance of 90 millions of miles, you can see and this sun just like a ball, but it is not ball.
அதே மாதிரி நீங்க 90 மில்லியன் மைல் தூரத்தில் இருந்து நீங்க சூரியனை பாத்தீங்கன்னா ஒரு பந்து மாதிரி தான் தெரியுது.
It is a far, far greater than this planet. And there are cities and there are men and there are persons and everything. But they are made of a fire. Their body is made of fire. Your body is made of earth. That is the difference.
ஆனா அது அப்படி இல்லை. அது ரொம்ப பெரிய அண்டம் அது. மற்றும் அங்க நீங்க நகரங்கள் இருக்கிறத பார்க்கலாம், அங்க மக்கள் இருக்கிறத பார்க்கலாம், எல்லாமே அங்க இருக்கு. அது எல்லாமே நெருப்பால் ஆனது. அங்க இருக்கக்கூடிய உடல் ஆனது நெருப்பால் ஆனது. எப்படி உங்க உடல் வந்து நிலத்தால் ஆனது, மண்ணால் ஆனது, அதுதான் வித்தியாசம்.
Just like in the water, you cannot live because your body is made differently that you cannot live in the water. Similarly, the aquatics in the water, they cannot live in the land. Similarly, because I cannot live in the sun planet due to this my body, that does not mean there are no living beings.
உதாரணத்துக்கு தண்ணிக்குள்ள நீங்க வாழ முடியாது, ஏன்னா உங்க உடல் வேற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு, உங்களால தண்ணிக்குள்ள வாழ முடியாது. அதே மாதிரி நீர்வாழிகள் நிலத்துல வாழ முடியாது. அதே மாதிரி சூரிய கிரகத்துல இந்த உடலால என்னால வாழ முடியாதுன்றதுக்காக அங்க உயிர்வாளிகளே இல்லைன்னு சொல்ல முடியாது.
They are living beings.
அங்க உயிர்வாளிகள் இருக்காங்க.
You see, after all, the whole material world is made of five elements. Earth, water, fire, air and ether.
இந்த பௌதிக உலகம் மொத்தமும் ஐந்து மூலப்பொருட்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்.
Now these five elements in some planets you will find earth predominant. In some planet you will find water predominant. In some planet you will find fire predominant. In some planet you will find air predominant. But that does not mean that there are no living entities. There are living entities.
இப்போ இந்த ஐந்து மூலப்பொருட்கள்ல சில அண்டங்கள்ல நிலம் பிரதானமானதா இருக்கும், சில அண்டங்கள்ல காற்று பிரதானமானதா இருக்கும், சில அண்டங்கள்ல நெருப்பு பிரதானமானதா இருக்கும், சில அண்டங்கள்ல நீர் பிரதானமானதா இருக்கும். அதுக்காக அங்க உயிர்வாளிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிர்வாளிகள் அங்க இருக்காங்க. சூரிய அண்டம் அப்படின்னா அந்த அண்டத்துல நெருப்பு பிரதானமானதா இருக்கு.
Now, according to medical science, that by heat and fire, the germs are killed.
இப்போ மருத்துவ விஞ்ஞானத்தின்படி கிருமிகள் எல்லாம் வெப்பத்தாலும் நெருப்பாலும் கொல்லப்படுதுன்னு சொல்லப்படுது.
But in the fire also, they are living entities.
ஆனால் நெருப்புலையும் உயிர்வாளிகள் இருக்கு.
Just like Dr. Mishra was giving the example the other day about opium. Now, opium is a dead person. Dead person. But in the opium also, you will find some warmth.
உதாரணத்துக்கு அன்னைக்கு டாக்டர் மிஸ்ரா ஒரு உதாரணம் கொடுத்தார். ஓபியம் அப்படின்றது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷம். ஆனா அந்த ஓபியம் விஷத்திலையும் சில பூச்சிகள் புழுக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது.
Worms. Yes. How it is possible? They are also living entities. If I take a drop of opium, I die. But they are living and they are eating and living there.
எப்படி அது சாத்தியம்? நானும் உயிர்வாளி. இப்ப நான் ஒரு துளி ஓபியம் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன். ஆனா அந்த ஓபியமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உயிர்வாளிகளும் இருந்துட்டு இருக்கு.
So because it is impossible for me to eat opium and live, but you cannot say that there cannot be no living entities there. Similarly, you have experienced that you cannot live in the fire. That does not mean that in the sun planet there is no living entities. There are living entities.
இப்ப என்னால அந்த ஓபியம் விஷத்தை சாப்பிட்டு வாழ முடியாது அப்படின்றதுனால மற்ற உயிர்வாளிகளும் அப்படி வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நெருப்புல வாழ்றதுன்றத உனக்கு அனுபவம் இல்லை அப்படின்றதுனால சூரிய அண்டத்துல உயிர்வாளிகள் வாழ முடியாது அப்படின்றதல்ல. அங்கேயும் உயிர்வாளிகள் இருக்கிறாங்க.
Because in Bhagavad Gita I find that living soul as it is not burnt by fire. It is not burned by fire because it is spiritual. The material elements has no power to destroy it. It is not burned by fire.
ஏன்னா பகவத் கீதையில நீங்க பார்க்கலாம், உயிருள்ள ஆத்மான்றது நெருப்பால எரிக்க முடியாத ஒன்று. ஏன்னா அது ஆன்மீகமானது. பௌத்திகமான ஒரு விஷயத்தால அதை அழிக்கிறதுக்கான சக்தி இல்லை. நெருப்பால அதை எரிக்க முடியாது.
So in every planet it is concluded that every planet they are a living entity.
அதனால நம்ம என்ன முடிவுக்கு வரணும் அப்படினா ஒவ்வொரு அண்டத்திலையும் உயிர்வாளிகள் இருக்காங்க.
They are intelligent beings, and because in the higher planet there are more intelligent persons and beings, they are called demigods.
அவர்கள் புத்திசாலித்தனமான உயிர்வாளிகள். உயர் கிரகங்கள்ல அதிக புத்திசாலித்தனமான நபர்கள் இருக்கிறதுனால அவங்க தேவர்கள் அழைக்கப்படுறாங்க.
Demigods means they have got practically and qualification almost equal to the Supreme Lord. They have got such qualification.
தேவர்கள் அப்படின்னா நடைமுறையில அவங்க கிட்டத்தட்ட முழுமுதற் கடவுளுக்கு சமமான தகுதி உடையவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கு.
Devas, that is a Sanskrit word, and real Deva means the Supreme Lord.
இது சமஸ்கிருத வார்த்தை. உண்மையான தேவா அப்படின்னா முழுமுதற் கடவுள்.
And when you call Devas, then these Devas, they are all obedient servant of the Lord. They are very powerful. So when you become obedient devotees of the Lord, we can get such post.
எப்ப நீங்க தேவர்கள் அப்படின்னு சொல்றீங்களோ, அது கடவுளுக்கு கீழ்படிந்து சேவை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களை பற்றி குறிப்பிடுது. எப்ப நீங்க கடவுளுக்கு கீழ்படிந்து சேவை செய்யக்கூடியவர்களா ஆகுறீங்களோ, அப்ப நீங்க அந்த பதவியை பெறலாம்.
In the sun planet, in the moon planet, in the heaven planet, in the Brahma planet, so the devotees of the Lord, they are not losers. They get more power for controlling power.
Surya Lokathile, Chandra Lokathile, Swarga Lokangalile, Brahma Lokathile, Bhagavanudaiya Bhaktargal, avanga edhai elakkuravanga kedaiyadhu. Avangalukku adhigam sakthi kedaikkudhu, kattupaduthakoodiya sakthi.
Yeah, therefore they are called devas.
Adhanaladhaan அவர்கள் தேவர்கள் அழைக்கப்படுறாங்க.
தேவாஸ், தேவாஸ் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் தி தேர் ஆர் டூ வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் சான்ஸ்கிரிட், தேவாஸ் அண்ட் அசுராஸ்.
சமஸ்கிருதத்துல ரெண்டு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது, தேவர்கள் அசுரர்கள்.
நவ தி டெஃபினேஷன் ஆஃப் தி தேவாஸ் அண்ட் அசுராஸ் ஆர் லைக் தி விஷ்ணு பக்தோ பவேத் தேவா அசுரஸ்தத் விபர்ஜய.
இப்போ தேவர்கள் மற்றும் அசுரர்களை எப்படி வரையறுக்கப்படுதுன்னா, விஷ்ணு பக்தா, யாரு பகவானுடைய பக்தர்களோ அவங்க தேவர்கள்.
This is the difference between devas. Devas, devas and asuras, let us mean that asura has got a very ugly face. No, even a very beautiful man, he can be a asura.
இதுதான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அசுரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு மிக அசிங்கமான முகம் இருக்கும் அப்படின்றதல்ல, அவங்க ரொம்ப அழகான நபரா இருந்தாலும் கூட அசுரனா இருக்கலாம்.
But he is a great devotee of Lord Ramchandra. So he is Deva.
அதே மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடியவரும் தேவனா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஹனுமான் ஒரு மிருகம், ஒரு மனிதன் கூட கிடையாது, குரங்கு இனத்தை சேர்ந்த ஒரு மிருகம். இருந்தாலும் பகவான் ராமச்சந்திரருடைய ஒரு மிகச்சிறந்த பக்தர், அதனால அவர் தேவர்.
விஷ்ணு பக்தோ பவேத் தேவா, தோஸ் ஹூ ஆர் unalloyed devotees of the Lord, they are called devas.
Anala Vishnu Bhakta Smrita Davya, yaar oruthar Bhagavanudaiya kalappada matra bhaktargala irukkaangalo avanga devargal nalaikapadranga.
And those who are against the obedience of the Lord, they are called asuras. Anyone, it does not mean human being or anyone, but in the higher planet you will find all the inhabitants there. They are called great devotees of the Lord. Therefore, they are called devas, demigods.
யார் எல்லாம் பகவானுக்கு கீழ்படிந்து நடக்காம பகவானுக்கு எதிரானவங்களா இருக்காங்களோ அவங்க அசுரர்கள். யாரா இருந்தாலும், ஆனா உயர் லோகங்கள்ல நீங்க பார்க்கலாம், எல்லா உயர்லோகவாசிகளும் பகவானுடைய சிறந்த பக்தர்கள். அதனாலதான் அவர்கள் தேவர்கள் அழைக்கப்படுறாங்க.
And therefore they have been entrusted with the management of this material world.
அதனால தான் இந்த பௌதிக உலகத்தை நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பு அவங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
Just like confidential persons are given responsible post in government.
எப்படி நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு தான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மிக்க பதவி கொடுக்கப்படுதோ,
similarly, because they are devotees of the Lord, they have been awarded this post to be sun god, to be moon god, to be Indra, heavenly god, to be Brahma, like that, so many, Marichi, and so many, you see.
அதே மாதிரி அவர்கள் பகவானுடைய பக்தர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கும் சூரிய கடவுள், சந்திர கடவுள், இந்திரன், சொர்க்கலோகத்துக்கு அதிபதி, பிரம்மலோகத்துக்கு அதிபதி, இந்த மாதிரி பல பதவிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவர்கள் எல்லாம் இசை அதிர்வுகளால அதிகம் செயல்பட்டு இருக்காங்களா?
ஓ எஸ், எவ்ரிதிங் இஸ் தேர்.
ஆமா, எல்லாமே அங்க இருக்கு.
So why do you think that only here in this planet everything is there and there is nothing? This is our foolishness.
ஏ இந்த அண்டத்துல தான் எல்லாமே இருக்கு, அங்க எதுவுமே இல்லை நினைக்கிறீங்க? அது முட்டாள்தனம்.
Just like you have never been to India. But I'm giving an example. If you think that the Indians, they do not eat, they do not sleep, they do not marry, that is a madness.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவுக்கு போனதே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன், இந்தியர்கள் சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, திருமணம் செய்துக்கிறது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட பைத்தியகாரத்தனம். அது உங்களோட பைத்தியகாரத்தனம்.
If you think that Indians do not eat, or Indians, because you have not seen them, but if you, as soon as you know, they are also human being like us. Just like, as for my example, when I was in India, I was thinking of America, something wonderful.
இப்ப இந்தியர்கள் சாப்பிடுறது இல்ல, அது இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா நீங்க அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்கள பார்த்த உடனே, ஓ, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய உதாரணத்துக்காக நான் சொல்றேன், நான் இந்தியாவில் இருந்த போது அமெரிக்கா ஏதோ ரொம்ப அற்புதமான ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா நீங்க இன்னும் எல்லாத்தையும் பார்க்கல.
Now I see here there is not at all any difference.
இப்போ நான் இங்க பாக்குறேன், எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்ல.
The only difference is that you people are fair complexion, your bodies are white and they are caught.
ஒரே வித்தியாசம் என்னன்னா மக்களோட உடல் நிறம் வேறுபட்டிருக்கு. இங்க வெள்ளையா இருக்காங்க, அங்க அந்த அளவுக்கு வெள்ளை இல்லாம இருக்காங்க.
They are not so white, but there are white men also. In India you'll find and varieties of color, beginning from this American European color down to the black negro color. You'll find in India. There are so many colors.
அங்க வேற நிறத்துல இருக்காங்க, அங்கேயும் வெள்ளையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்தியாவில் பல நிறங்கள்ல மக்கள் இருக்காங்க. இங்க எப்படி அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் வந்து வெள்ளையா இருக்காங்களோ அந்த மாதிரியும் இருக்காங்க, நீக்ரோக்கள் நிறம் மாதிரியும் அங்க இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க இந்தியாவில் பார்க்கலாம், அங்க நிறைய வண்ணங்கள்ல இருக்காங்க.
So, and actually I give you my frank admission that when I was in India, I was thinking the Americans may be a different type of people, or they may be thinking in other ways, they may be so many different things. But here I see there is no difference at all. No difference at all. Only some bodily feature.
உண்மையிலேயே நான் என்னுடைய வெளிப்படையான கருத்தை நான் சொல்றேன். நான் இந்தியாவில் இருக்கும்போது அமெரிக்கா அப்படின்னா அங்க வேறுபட்ட வகையான மக்கள் இருப்பாங்க, அவங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் இங்க பாக்குறேன், எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களோட உடலோட நிறம் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு.
Playing just like Indian pigeons, and when I see the sparrow, so there is no difference.
இங்க இருக்கக்கூடிய புறாக்கள் மற்றும் குருவிகள் எல்லாம் கூட நான் பாக்குறேன், இந்தியாவில எப்படி அது விளையாண்டுட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. ஒன்னும் பெரிய வித்தியாசத்தை நான் பாக்கல. அந்த குருவிகளை தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பறவைகளானது ஐரோப்பிய பறவைகளை காட்டிலும் பெரியதா இருக்கு.
Yes, yes. I admit that. I admit that. They're stout and strong. They're stout and strong. Yes. See the squirrel. I see. I saw the squirrel in the park. Oh, they're also bigger. They're bigger.
ஆமா ஆமா, நான் அதை ஏத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள் ரொம்ப பலம் வாய்ந்ததா பெருசா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த அணில் கூட பெருசா இருக்கு. நான் அந்த பார்க்ல பாத்திருக்கேன்.
And that is also natural, you see. Just like in African people, they are taller. They are taller than the Aryan people. Your these black Negroes, they are taller than in American people.
அதுவும் இயற்கையானது. நான் பார்க்குறேன் இங்கே ஆப்பிரிக்கர்கள் வந்து உயரமானவர்களாக இருக்காங்க. ஆரியர்களை விட அவங்க உயரமானவர்கள். இங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற நீக்ரோ இனத்தை சேர்ந்தவங்க அமெரிக்கர்களை காட்டிலும் உயரமானவர்களாக இருக்காங்க.
ஸோ தேர் இஸ் லிட்டில் டிஃபரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் தட் இஸ் பட் ஆன் தி பிரைமரி ஃபேஸ் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ்.
இது சின்ன சின்ன வித்தியாசம், அதெல்லாம் சரிதான். ஆனா முதல்ல பார்த்த உடனே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியறது இல்ல.
சிமிலர்லி இன் தி சன் பிளானட் இன் தி மூன் பிளானட் தேர் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் லைக் அஸ் அண்ட் தே ஆர் கால்ட் தேவாஸ் பிகாஸ் தே ஆர் ஹைலி இன்டெலக்சுவல் தே ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல் தன் அவர் செல்ஃப் அண்ட் தே ஆர் காட் டிஃபரண்ட் பாடிஸ் அண்ட் டிஃபரண்ட் பவர் எவ்ரி திங்.
அதே மாதிரி சந்திரலோகத்துல சூரிய லோகங்கள்ல அங்கேயும் மனிதர்களை போல இருக்காங்க. அவர்கள் தேவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயர் அறிவு படைத்தவர்களா இருக்காங்க. அவர்கள் நம்மளை காட்டிலும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள். வேறுபட்ட உடலை உடையவர்கள். வேறுபட்ட சக்தி அவர்கள்ட்ட இருக்கு.
அதர்வைஸ் தேர் இஸ் நோ க்வெஸ்சன் இன் கிரேட் சயின்டிஸ்ட் லைக் டாக்டர் மேக்நாத் சா in India, he says that there is no reason to disbelieve that in other planets there is no life.
பெரிய விஞ்ஞானியான டாக்டர் மேக்நாத் சார் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் சொல்லியிருக்கார் வேற கிரகங்களில் உயிர்வாளிகள் இல்லை அப்படின்றதுக்கு காரணமே இல்லை அப்படின்றார்.
How can it? Just like because you have not seen India, you cannot say, oh, there is no living being. It is vacant.
ஏன்னா நீங்க இந்தியாவை பார்த்ததே இல்லைன்றதுனால இந்தியாவில் உயிர் வாழிகளே இல்லை, எல்லாம் காலி இடமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது.
So these people are going to the moon planet and they are saying it is full of dust, it is full of clay or something like that. All this foolishness.
அந்த மாதிரி இவர்களும் சந்திர மண்டலத்துக்கு போறாங்க. அவங்க சொல்றாங்க அங்க வெறும் தூசு தான் இருக்கு, வெறும் மண்ணு தான் இருக்கு. இந்த மாதிரி தான் இதெல்லாம் முட்டாள்தனம்.
That means they are not rich. Outside they take some photo and they come out.
அப்படினா அவங்க அங்க போனதே இல்ல. அவங்க வெளியில இருந்து போட்டோ எடுக்கறாங்க அப்புறம் வந்துறாங்க. அவங்க இன்னைக்கு ரேடியோல அறிவிச்சிருக்காங்க நிறைய பறக்கும் கோப்பைகளை அவங்க பார்த்திருக்காங்க.
Let them talk all nonsense.
ஆமா, அவங்க எல்லா அபத்தத்தையும் பேசட்டும்.
But we have got information that this moon planet is a very nice planet, you see, and the inhabitants they are very intelligent.
ஆனா நமக்கு சந்திரலோகத்தை பற்றின தகவல் இங்க இருக்கு. அது ரொம்ப அருமையான ஒரு லோகம். அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் புத்திசாலிகள்.
And the people who perform past work here in this planet, they are promoted to the moon planet.
இந்த லோகத்துல யாரெல்லாம் புண்ணியமான செயல்கள் ஈடுபடுறாங்களோ அவங்க அந்த சந்திர மண்டலத்துக்கு உயர்த்தப்படுறாங்க.
And it is very cold also. Just like here, European countries and American countries, because due to you have come from America, European countries, people are accustomed to drink because due to the cold climate. Indians are not accustomed.
அது ரொம்ப குளிர்ச்சியான லோகமும் கூட. இப்ப உதாரணத்துக்கு இங்க ஐரோப்பா அமெரிக்கா நாடுகள்ல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால மதுபானம் அருந்துற பழக்கம் இருக்கு. இந்தியாவில அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது.
Your drinking is a necessary thing.
ஆனா ஐரோப்பாவில மதுபானம் மருந்துறதுன்றது தேவையான ஒன்றா இருக்கு.
Similarly, this moon planet is so cold that they live by drinking somaras. There is a kind of liquor which is called somaras.
அதே மாதிரி சந்திரலோகத்துல குளிர்ச்சி ரொம்ப அதிகமானது. அதனால அங்க இருக்கக்கூடியவர்கள் சோமரசத்தை அருந்துறாங்க.
Yes. Somaras. Somaras. Somaras, here it is described in Ayurveda that Somaras preparation is there. If anyone can prepare the Somaras and if anyone can drink that Somaras, he becomes immortal.
சோமரசத்தை பற்றி ஆயுர்வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை தயார் செய்து ஒருத்தர் அருந்தினார் அப்படின்னா அவர் அமரனாகலாம்.
அப்படின்னா
அவருடைய வாழ்நாள் அதிகமாகும்.
எப்படி
இருந்தாலும் இது பற்றின வர்ணனைகள்லாம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய உயிர்வாளிகள்லாம் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க.
என்ன
மாதிரியான உடல் அவங்களுக்கு இருக்கு? உடல் வேறுபட்டிருக்கலாம். எப்படி என்னுடைய உடல் உங்களுடைய உடல்ல இருந்து வேறுபட்டிருக்கோ அது மாதிரி. உங்களுக்கு வேறு விதமான உடல் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க உயிர்வாளி இல்லை அப்படின்னு ஆயிடாது. அல்லது எனக்கு வேறுபட்ட உடல் இருக்கிறதுனால நான் உயிர்வாளி இல்லை அப்படின்றதும் ஆயிடாது.
The body, because a living soul is not the body. He might have different body. That doesn't matter. That doesn't matter.
ஏன்னா உயிர்வாளி அப்படின்றது உடல் அல்ல. உடல் வேறுபட்டு இருக்கலாம். அது முக்கியம் அல்ல.
Why should we consider identify with the body? The whole question is there. The body, you will find your body is different from animal body, animal is different from human body. Are there so many differences of body?
ஏன் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளணும்? மொத்த கேள்வியுமே இந்த உடல் அப்படின்னாவே அதுல வந்து மிருக உடல்ல இருந்து உங்க உடல் வேறுபட்டு இருக்கும், உங்களுடைய உடல்ல இருந்து மிருக உடல் வேறுபட்டு இருக்கும், அல்லது பல வகையான வேறுபட்ட உடல்கள் இருக்கலாம்.
But the four principles of bodily wants, ahar, ahar means requiring some foodstuff, and nidra, sleeping, and fearing, and making.
ஆனால் இந்த உடல் தேவைகள் அப்படின்னா நான்கு விஷயங்கள் இருக்கு. ஆகார, ஆகாரம் என்ன உணவு, நித்ரா அப்படின்னா உறக்கம், அதே மாதிரி தற்காப்பு மற்றும் பாலுறவு.
These four principles you will find even in the birds, in the animals, in the human being, or even the devatas or gods, or everywhere you will find these four principles.
இந்த நாலு விஷயங்களும் நீங்க பறவைகள் இடத்துல, மிருகங்கள் இடத்துல, மனிதர் இடத்துல, அல்லது தேவர்கள் இடத்துல, கடவுள்கள் இடத்துல, எங்க வேணா நீங்க பார்க்கலாம். இந்த நாலு விஷயங்களும் இருக்கும்.
The only difference between the animal and the higher and developed consciousness living being is that they are God conscious. They accept the supreme law. That makes the difference between lower animals and upper.
மிருகங்களுக்கும் உயர்ந்த உணர்வுடைய உயிர்வாளிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், உயர்ந்த உணர்வுடையவர்கள் அப்படின்னா கடவுள் உணர்வோடு இருப்பாங்க. அவங்க முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதுதான் தாழ்ந்த மிருகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.